உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தள்ளிருக்கிற தேவாதி தேவனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நல்லதப்பா, 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 நல்லதப்பா. தகப்பனே, தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசு வருவதா? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து ஒத்தாசு வருவதா? உதவி வரட்டும், நன்மை வரட்டும், கிருபை வரட்டும் அப்பா. இந்த நாளிலே எங்களோடு பேசுவீராக. ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துவீரா. பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே, ஆவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு முகம் உண்டாகட்டும். தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம். கமிட்மென்ட் பிளேஸ். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம். அதில் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் வாசி கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீனியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீனியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார்.
450 ஆண்டுகள் சரித்திரத்தை கொண்ட இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் கிதியோன் என்கின்ற ஒரு இரட்சகனை தேவன் எழுப்பினார். அதை நாம் முந்தின அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலிருந்து அதை நாம் பார்க்கிறோம். இப்போ அவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டார். அதை குறித்தினார் சுவரில். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பேசலாம்னு சொல்லி ஆண்டவர்களுக்குள்ள வரும் பேர் ஸ்தோத்திரம். அருமையான தேவன பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் புறக்கணித்து ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினார்கள். தேவனை விட்டு விலகி போனார். தன்னை விட்டு விலகி போன தன்னுடைய ஜனத்தை தேவன் தாமே மீதியான கையிலே விட்டு போட்டார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானாலே மிகவும் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்டார்கள். அவர்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது கிழக்கத்தை புத்திரர் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு முடிவில்லை, வெட்டு கிளிகளைப் போல திரளாக வருவார்கள். வந்து இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் அழித்து நிலத்தை கெடுத்து விட்டு போவார்கள். அதாவது இஸ்ரவேலிலே ஆகாரம் இல்லாமல் போகத்தக்கதாக வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக வந்து தேசத்தை கெடுத்து போடுவார். தேசத்திலே பஞ்சம் உண்டாகத்தக்கதாக ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லாமல் போகிற அளவுக்கு விதை விதைத்து அது அறுவடை செய்கிற காலத்திலே திரளாக வெட்டுக்கிளிகளைப் போல மீதியானர் வந்து அந்த விதைக்கப்பட்ட எல்லாவற்றையும் பயிர்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு போவார்கள். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு வழியில் தேவனை விட்டு தூரமாய் போன தேவனுடைய ஜனங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட போது, ஆகார குறைவு ஏற்பட்ட போது, தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது, அடிபத்தனத்திலே அவர்கள் அல்லல் பட்ட போது, அவர்கள் அந்த வேளையில் தான் உணர்வடைந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி, தங்கள் தேவனாகிய கத்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், முறையிட்டார்கள். எகிப்திலே 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமத்தனத்தில் இருந்தபோது எப்படியாய் தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனாலே அவர்கள் மீட்கப்பட்டார்களோ, அதுபோல இப்பொழுதும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர்கள் குற்றங்குறைகளை மன்னித்து மனமுறங்கி மீதியாவுடைய கையிலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக தேவன் எழுப்பின ஒரு ரட்சகர் தான் கிதியோனு சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமர தேவட பிள்ளைகளே, இதை பின்னணியை சாடியாக சொல்லி போனால் உள்ளுக்கு போனால் தான் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். வேதத்தை வாசித்த உங்களுக்கு இது நன்றாக விளங்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதில்தான் ஆண்டவர் கிதியோனுக்கு வழிபட்டு அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த வளத்தோட போ அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானை முறியடிப்பா என்று சொல்லி தேவன் கிதியோனை பார்த்து சொன்னார். ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு பராக்கிரமசாலியாக கிதியோன் காணப்பட்டதாக இல்லை. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய சரித்திரத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் வாசிக்கும் பொழுது கிதியோன் ஒரு பயந்த மனுஷனாக, பயந்த சுபாவம் உள்ளவனாக, பயந்தாங்கொழியாக காணப்படுகிறார். அப்படி பயந்த சுபாவம் உள்ள அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கார் என்றார். என்ற விளைவுகள், சுபாவத்திலே பயந்த சுபாவம் உள்ளவன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து தேவன் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அருமான தேவனுடைய பிள்ளைகளே, சுபாவத்திலே பயந்த சுபாவம் உள்ள அந்த மனுஷனை பார்த்து கத்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? பயந்தாங்கொழிகளையும் பராக்கிரமசாலிகளாக மாற்றுகிறவர் நம்முடைய கத்தர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவட பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பயந்த சுவாம் உள்ள அந்த மனிதனை பராக்கிரமசாலியாக மாற்றி தன் ஜனத்தை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்படியாக அவர்கள் யுத்தம் பண்ணுகிற நேரம் வந்தாயிட்டு. இப்போ கிரியவன் எக்காலம் ஓதுகிறார் யுத்தத்துக்கு, சுருக்கமாக போறேன், மீதியானருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமத்தனத்திலிருந்து மீட்பதற்காக கிதியோன் எக்காலம் ஓதுகிறார். அப்பொழுது கிட்டத்தட்ட 32,000 பேர் கூடி வந்தார்கள். இதற்கு மீதியானருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக கிதியோனுடைய தலைமையின் கீழ், அவர் தளபதி கீழ் யுத்தம் பண்ணுவதற்காக 32,000 பேர் கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்திருக்கிற போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அதை படிக்கும் பொழுது எனக்கு பொல்லறிகள், மீதியானவரை எதிர்த்து போராடுவதற்காக 32,000 போராளிகள் கூடி வந்த போது கத்தர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நோ 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 நோ, இவர்கள் எல்லாரையும் வைத்து நான் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்க மாட்டேன், இவர்கள் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கு நான் வெற்றியை தர மாட்டேன். ஆகவே கிதியோனே, யுத்தத்துக்கு வந்திருக்கிற போராளிகளை பார்த்து சொல்லு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி தன்னிடத்துக்கு போகட்டும் என்று பாளையத்திலே அருவி என்று சொன்னார். ஆகவே கிதியோன் தேவன் சொன்னபடி யுத்தத்துக்கு என்று புறப்பட்டு வந்த அந்த போர் வீரர்களை பார்த்து கிதியோன் சொன்னாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். இப்படி சொன்னபோது ஆச்சரியம், கிட்டத்தட்ட 22,000 பேர் காலி பண்ணினார். 32,000 பேரிலே பயமும் திகிலும் உள்ளவர்களாக வந்தவர்கள் 22,000 பேர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி தங்கள் இடத்துக்கு போய்விட்டார்கள். எஞ்சி இருந்தது, மிஞ்சி இருந்தது கிட்டத்தட்ட 12,000 பேர். இப்போ கிதியோன் யோசிக்கிறார், இவ்வளவு பெரிய சேனையை எப்படி ஜெயிக்கிறது பண்ணிடுறாரு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நோ நோ நோ, இதுவும் மீதியான ஜெயிக்கிறதுக்கு ஜனங்கள் அதிகம், இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்களும் தேவையில்லை. ஆகவே நான் இவர்களை பரீட்சித்து காட்டுவேன், நீ இவர்களை பார்த்து சொல்லு, அதோ பாரு அங்கே ஒரு தண்ணீர் தடாகம் இருக்கிறது, ஒரு துறவு இருக்கிறது, அந்த துறவுக்கு நேராக மிகுதியான ஜனங்களை போர் வீரர்களை அந்த தண்ணீர் தடாகத்துக்கு நேராக நடத்த பண்ண அப்படின்றார். சரியண்ணா, அந்த 12,000 பேரை தண்ணீர் தடாகத்தை கொண்டு வந்த போது ஆண்டவர் கிதியோடு பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னார் பாருங்க. இப்ப நாம் அந்த வசனத்தை வாசிக்க போறோம். 4-5 வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்களா? 7 அதிகாரத்தில் 4-5 வசனத்தை நாம் வாசிப்போமே.
கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள்.
தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடு யார் வரலாம் என்று நான் குறிக்கிறேனோ அவர்கள் மாத்திரம் உன்னோடு வரக்கணும், மற்றெல்லாரும் ரிட்டர்ன் டு தேஹோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்ப எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு போகிறார்கள், அங்கே ஆண்டவர் பரீட்சித்து காட்டுறார். என்னவென்றால் நக்கி குடித்தவர்களுடைய தொகை கிட்டத்தட்ட 300 பேர். நான் இதை திரும்ப திரும்ப வாசித்தேன், வாசித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய அறிவியலின்படி வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான சேனை, வேதம் சொல்றது 6 அவர்களுடைய மிருக ஜீவங்களுக்கு அளவே இல்லை, ஒட்டகங்களுக்கு குதிரைகளுக்கு அளவே இல்லை, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக வந்து ஆயிரக்கணக்கிலே பரவி இருக்கிறார். இவர்களை ஜெயிக்கிறது எப்படி? இப்போ மிஞ்சி இருக்கிறது 300 பேர். இங்கதான் காரியம் இருக்கிறது, கொஞ்சம் யோசிக்கணும். அன்பான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 300 பேரையும் வைத்துதான் வெட்டியை கொடுத்தாரு. மீதியானரை ஓட ஓட கிதியோன் விரட்டினார். இப்போ நாம இதிலே யுத்தம் எப்படி நடந்தது என்பதை குறித்து தான் நாம கொஞ்சம் பார்க்க போறோம். எப்படி இந்த காரியத்தை ஆண்டவர் கையாண்டிருக்கிறார், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் தேவன் சொல்லிவிட்டார். ஆனால் எப்படி இந்த காரியத்தை கர்த்தர் கையாண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கறது நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது கை கொள்ள வேண்டியது அல்லது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. அதை தான் சுருக்கமாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கபடிங்க, சரி இப்ப தண்ணீர் தண்ணுக்கு வந்தாச்சுது. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜனங்களை பரீட்சித்து காட்டுவேன், நக்கி குடிக்கிறவர்கள் என்று சொல்லி. இப்ப அவருங்க இந்த அந்த 7 அதிகாரத்தில் நீங்க 4 வசனத்தை நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர்கள் உன்னோடு வரக்க கடவுள். இந்த உள்ளுக்கு நான் போறதுக்கு முன்பாக நேற்று தினத்திலே நான் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லி போறது நல்லா இருக்குமா நம்புறேன். யோவான் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மிக நெருக்கமாக ஒருக்கமாக சீடர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அந்த 6 இயேசு சொன்ன வார்த்தை என்னத்தை குறித்து போதித்தார் என்றால், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு, நானே மெய்யான போஜனம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்றவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன், மட்டுமல்ல கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். அந்த கவனி 6 மதியத்தில் வாச்சால் ஆச்சரியமா இருக்கும். இந்த உபதேசத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது ஏராளமான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த போதனை குறித்து, ஹீவ் அப் நான் என்ற போதனை குறித்து பேசினார். இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னபோது, நீங்க ஆறாம் அதிகாரத்தின் கீழ்ப்பதிகளை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அது முதல் அநேகர் அவருடைய சீடர்கள் அது முதல் அநேகர் அவரோடு நடவாமல் போய்விட்டார், பின்வாங்கி போய்விட்டார். என்ன காரணம்? ஆண்டவருடைய உபதேசம் அவர்களுக்கு பிடிக்கல, ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசுடைய போதனையையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே நானே மெய்யான ஜீவ அப்பம் என்று சொல்லி இயேசு போதித்த அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத யூதர்கள் சீடர்களாக இருந்தாலும் அது முதல் அவரை விட்டு விலகி போனார்கள், பின்வாங்கி போனார்கள். அந்த வேளையில் தான் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை தன் சீடர்களை பார்த்து கேட்டார். என்ன தெரியுமா? நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாடத்திலே போவோம், யாடத்திலே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்முடையத்தில் தானே இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தில் விருப்பம் இல்லாதபடியால், ஆண்டவருடைய உபதேசத்தில் விருப்பம் இல்லாதபடியால் அவரை பின்பற்றினவர்களும் ஒரு கட்டத்தில் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பேசினது யாரு? இயேசு. சத்தியத்தை பேசின தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க விருப்பம் இல்லாமல், அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல், அதை அக்செப்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் அவரை விட்டு விலகி போனார்கள். அவர்தான் இயேசு சொன்னார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறேன். பேதர் சொன்னார், யாடத்திலே போவோம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஜீவ வார்த்தையெல்லாம் உம்முடையதான். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்றால், தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். ஆகவே தான் இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டுடைய வசனம் சொன்னது. கர்த்தருடைய வசனத்தை சரி, இப்போ நாம் உள்ளே போவோம். ரெண்டாக விடுங்க, இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னோடு வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் மாத்திரம் உன்னோடு கூட வரட்டும். நன்றி கவனிங்க, 32,000 பேரிலே மிஞ்சின கூட்டம் 300 பேர். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னோடு வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர்கள் மாத்திரம்தான். இப்ப கிரியவனுக்கும் தெரியல யாரு தன்னோட வரப்போறது. அந்த கர்த்தர் சொன்னாரு, நான் யாரை குறிக்கிறேனோ அவர்கள் மாத்திரம் முன்னோடு வரட்டும், மற்றவர்கள் திரும்பி போகட்டும் சொன்னார். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, இப்போ அந்த தேவன் குறித்த தொகை, அந்த மக்களுடைய தொகை, அந்த போராளிகளுடைய தொகை, யுத்த வீரர்களுடைய தொகை 300 பேர் தான். ஸோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்ன தெரியுமோ, இந்த 32,000 பேரிலே யுத்தத்துக்கென்று தேவன் தெரிந்து கொண்ட போராளிகள் 300 பேர் தான். ஸோ தேவன் மீதியானனோடு யுத்தம் பண்ணுவதற்காக, எதிரிகளோடு போராடுவதற்காக, தன்னுடைய ஜனத்துக்கு ஜெயம் கொடுப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டது 300 பேரை மாத்திரம்தான். சோ கிதியோனுடைய சேனை என்றால் அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை என்று சொல்லி சொல்லலாம். என்ன கருவான தேவோட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, கிதியோட சேனையில இருக்கிற சிறப்பு என்னவென்றால், அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை. எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேர். இப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே இவ்வளவு பேர் மத்தியில் 300 பேரை மாத்திரம் நீங்க தெரிஞ்சு கொள்ள காரணம் என்ன? ஏதாவது ஒரு குருள் இருக்கத்தான் வேணும் இல்லையா? இத்தனை பேர் இருக்கத்தக்க 300 பேரை மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளது காரணம் என்ன? அங்கதான் காரியம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த 32,000 பேரிலும் இந்த 300 பேர் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருந்தவர்கள். இந்த 300 பேரும் தான் தேவனிடத்திலே பயபக்தியாக இருந்தவர்கள். ஆகவே தன்னிடத்திலே பயபக்தியாக இருந்த, தனக்கு பணிந்து நடக்கிற, தன்னோடு இருந்தவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டுதான் கிதியோட தலைமையிலே மீதியானவருக்கு எதிராக யுத்தத்தை நடப்பித்தார். அருமையான தேவட பிள்ளைகளே, கிதியோட சேனை குறித்து நாம பார்க்கும் பொழுது, யாரை உன்னோடு வரலாம் என்று நான் முன்கிறிக்கிறேனோ அவர்கள் மாத்திரம், அதாவது 32,000 பேரிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டது இந்த 300 பேர் தான். ஆகவே நான் சொல்லுவேன், கிதியோனுடைய சேனை அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சேனையை கொண்டுதான் ஏராளமான வெட்டுக்கிளிகளை போல திரளாக புரண்டு வந்திருந்த எதிரிகளை தேவன் வெற்றி கொள்ள கிருபை செய்தார். அருமையான தேவட பிள்ளைகளை, கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் தன்னுடையவர்களை அறிந்திருக்கிறார். இதை குறித்து யோவான் 10 அதிகாரத்தில் இயேசு சொல்லும் பொழுது, என்னுடையவர்களை நான் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடையவர்களை நான் அறிந்தும் என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். 32,000 பேரும் யுத்த வீரர், 32,000 பேரும் இஸ்ரவேலர்கள் தான். அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். இஸ்ரவேலராக இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் தேவனோடு வாழாதவர்கள், தேவனுடைய வழிகளிலே நடவாதவர்கள், தேவனை பின்பற்றாதவர்கள், இஷ்டம் போல வாழ்ந்தவர்கள் தேவனுடைய பீப்புள் தான், தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாக இருக்கும். ஆகவேதான் இந்த 300 பேரும் தான் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்கள். ஆகவே தேவன் சொன்னாரு, நான் தெரிந்து கொள்கிறவர்கள் மாத்திரம், நான் எவர்களை முன்குறிக்கிறேனோ அவர்கள் மாத்திரம் உன்னோடு கூட யுத்தத்துக்கு வரட்டுக்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். நன்றாக கவனிங்க, யுத்த வீகம் வகுக்கிற ஆண்டவர். வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கடா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ட்டு நீங்க வேதத்தில் வாசிக்கிறீங்க இல்லையா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அது சேனைகளின் தேவனாக கர்த்தர் சில நேரத்தில் சில விளங்குற இல்லை. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. கிதியோனுடைய சேனை குறித்து தான் நான் உங்களோட பேச போறேன். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் என்ன கவனிங்க, மீதியானவரை வெற்றி கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்டது 300 பேர் மாத்திரம். அந்த 300 பேரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, இப்படி யோசிக்கும் பொழுது நமக்கு என்ன யோசனை வருகிறது? தேவன் தெரிந்து கொண்டவர்களை வைத்து தான் தன்னுடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார், காரியங்களை நடப்பித்தார். ஸோ இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நாம் மறந்துடக்கூடாது, நீங்களும் நானும் கூட தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த மனிதர்களாலும் நாம தெரிந்து கொள்ளப்படவில்லை, எந்த உலக அதிகாரங்கள் ஆளுகையினாலும் நாம தெரிந்து கொள்ளப்படவில்லை, நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய கண்களிலே தனிப்பட்ட விதத்திலே நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது, கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆகவே எத்தனையோ பேருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கேன். அது மாத்திரமில்லை, எல்லோரும் ரட்சிக்கப்படுவதை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. எத்தனையோ பேருக்கு நற்செய்தி, உங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, எனக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி அநேகருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் மனம் திரும்பவில்லையே, எல்லோரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படவில்லையே, எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏதா நாம் தேவனுடைய ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திர வல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நம்மை என்ன அடிப்படையிலே தெரிந்து கொண்டார்? இத்தனை பேர் இருக்கத்தக்கதாக உன்னையும் என்னையும் இங்கே உட்கார்ந்திருக்க நாம் அனைவரையும் தேவன் தெரிந்து கொண்டாரு. என்ன அடிப்படையிலே தேவன் தெரிந்து கொண்டாரு? இங்கே தான் இருக்க காரியம். நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுவதற்கு எந்த அடிப்படையும் நம்மிடத்திலே கிடையவே கிடையாது. அதை நம்ம மனதில் வச்சிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குமாக இருந்தால் அது என்ன தெரியுமோ? நாம் எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு தகுதி அது என்னவென்றால், நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருந்தோம். வேதம் சொல்றது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை. ஆகவே நமக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி, தேவன் முன்பாக நாம் எல்லோரும் பாவிகளாக இருந்தோம். ஒன்றை மறந்துடாதீங்க, இதை நான் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். நாம் நீதிமான்களாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ரட்சிக்கவில்லை. நீங்களும் நானும் பாவிகளாக இருந்த போது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொண்டார். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நாம் பயபக்தியோக நடக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டார். ஆகவே தேவன் நம்மை ஏதாவது ஒரு அடிப்படையிலே அவர் தெரிந்து கொள்ளவில்லை. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:2. 27 இருந்து 30 வசனம் வரை நாம் வாசிய கேட்போமே. படிங்க 27 இருந்து 1 கொரிந்தியர் 27 கடைசி வசனம் வரை நாம் வாசிக்கிறபடி,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும்
கவனிங்க. இங்க பாருங்க, இந்த 27 வசனத்துல பாத்தீங்களா இருந்தால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமில்லை, உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவட பிள்ளைகளே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பைத்தியமாய் எண்ணப்பட்டவர்கள், பலவீனமாக இருந்தவர்கள், இல்லாதவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், எளிவானவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார் சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆகவே எந்த மனுஷனையும் தேவன் திறமையின் அடிப்படையிலேயோ அல்லது பலத்தின் அடிப்படையிலேயோ தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே நம்மை தெரிந்து கொள்ள, ஏனென்றால் மாமிசம் உள்ள எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்கு நாம் தேவன் கும்பாக எந்த விதத்திலும் பெருமை பாராட்டுறதுக்கு எதுவும் இல்லை. நான் முதல் சொன்னது போல நமக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி, நான் திரும்ப சொல்றேன், நாம பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நாம நீதிமான்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாட்டி வைத்திருக்கிறாரு, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு சபையாக கூடி வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறது. காரணம், நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மறந்துடக்கூடாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனம் எபேசியர் 4 வசனத்தை படித்து பார்த்தீங்களா இருந்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்க வசனம் ஆச்சரியமா இருக்குது. பல தடவைகள் அந்த வசனத்தை குறித்து நான் யோசித்து என்ற புத்திக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கும்படியால் விட்டிருக்கிறேன். 4 வசனம் என்ன சொல்றது பாருங்க,
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே
பண்ணுங்க, உலக தோற்றம் முதல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார. இதை நான் இன்னும் யோசிக்கிறது உண்டு, இது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? உலக தோற்றம் முதல் இந்த பிகினிங், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதுக்கு முன்பே தேவன் தன்னுடைய குமாரனுக்குள்ளே என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் இந்த யோசிப்பேன், என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், உன்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தன்னுடைய அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக, என்றென்றைக்கும் தன்னோடு வாழ்வதற்காக, எப்பொழுது தன்னோடு கூட இருப்பதற்காக இந்த உலகத்தில் இருந்து உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு வாழ்வு என்பதை யோசித்துப்பார். அவர் உலக தோட்டம் முதல் கர்த்தருன்னை என்னை தெரிந்து கொண்டாராம். இந்த பாக்கியமுள்ள வாழ்வுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். அப்படியே நீங்கள் யோவான் 15:16 வசனத்திலே ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொன்னார். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தெரிந்து கொண்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களை தெரிந்து கொண்ட தெய்வத்துக்கு முன்பாக, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக உண்மை முத்தவமாக வாழ நாம் பிரயாசப்படுவோம். அது ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்தும் அந்த 16 வசனம் தொடக்கம் சொல்ல வாசிங்க.
தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும்,
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. ரெண்டு காரியம் சொல்லும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். ரெண்டு காரியம் இருக்கு, நிலைத்திருக்கும்படிக்கும் கனிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆவைக்குரிய கனிகள், இது கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்வில் பூத்து குலுங்கி அல்லது விண்டர் வரும் பொழுது எல்லாத்தையும் கொட்டிட்டு கம்பன் தடியுமாக நிற்கிறது போல அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் அது தொடர்ச்சியாக காணப்படும். அது மாத்திரமல்ல நன்மைகள் நற்கிரியைகளும் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்விலே ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டால் அல்லது ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும், இனிமேல் இதெல்லாம் சரி வராது, ஸ்டாப் இட், க்ளோஸ் த டோர், இனிமேல் இவருக்கு எந்த நன்மை செய்யறதில்ல, இவருக்கு எந்த உதவி செய்யறதில்லைன்னு சொல்லி நாம் என்ன சொல்ல கதவை நாம் மூடிடுவோம். ஆனால் வேத வசனத்துப்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் அப்படி செய்யக்கூடாது. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் சொல்றதை கேளுங்க, நீங்களே நானும் ஆண்டவர் இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மாத்திரம் இல்லை, உலக தோற்றம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை பெற்றவர்கள். அப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் என்ன? நாம் கனி கொடுக்கவும் நம்முடைய கனி நிலைத்திருக்கும்படி. சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார். அப்படியானால் கனி கொடுப்பதற்கு வயது ஒரு வரம்பை இல்லை பாரு, வரம்பை வயது போன காலத்திலும் முதிர் வயதிலும் ஒரு மனுஷன் தேவனுக்கு கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய சரீரத்தில் பலம் இருக்கும் வரைக்கும் சுகம் இருக்கும் வரைக்கும் நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம். நான் இப்படி சொல்லும்போது ஒரு காரியம் வருது, நம்ம சபையில் ஒரு சில தம்பிமார் அவங்க வந்து தங்களாகவே போய் இந்த துண்டு பிரதிகள பல சிட்டிகளில் போய் அவர்கள் துண்டு பிரதிகளை கொடுத்து வரதை போட்டு வரதை பார்த்து கேள்விப்பட்டு கத்தரிகளை உண்மையாக நான் சந்தோஷப்பட்டேன். சபை எந்த விதத்திலும் அவங்களை பெக் பண்ணல. இது அதைத்தான் நான் சொல்லுவேன், இது இந்த நிலைமைக்கு நான் வரணும். அவங்க எனக்கு உதவி செய்யல, ஆகவே நான் செய்ய மாட்டேன். சபை எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆகவே. அப்படி நாம் உண்டில சார்ந்திருக்காமல் நமக்கு இருக்கிற பலம், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வைத்து நம்மால என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம கனி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற காலம் கொஞ்சம், நமக்கு இருக்கிற சுகம் பலம் கொஞ்சம். ஆகவே அருமான தேவட பிள்ளைகளே, நாம் எவரையும் சார்ந்து விடாமல் எதையும் நம்பியிருக்காமல் நம்மால எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியுமோ, நம்மால எதையெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சிடணும். அப்பொழுதுதான் நாம கண்ணை மூடும் பொழுது நாம அவருக்காக என்னத்தெல்லாம் செய்தோமோ அது அவைகள் தான் நம்மோடு கூட வரப்போகிறது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த உலக வேலையிலேயே காலம் முழுவதும் செஞ்சு 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 உங்களுடைய பலத்தையும் சுகத்தையும் அதிலேயே இழந்து போயிடாமல் சொல்றத தேவைச்சது கேளுங்க, முடியுமானவளை கத்தருக்காக என்னத்தை செய்யலாம், எதை ஆண்டவருக்காக எப்படி நான் கனி கொடுக்கலாம். முதலாம் சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா, கனி கொடுக்கிற வரங்களை குறித்து. நீர்கால்களின் ஓரபாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தான், தன் காலத்தில் தன் கனி என்று இருப்பார். ஒருவேளை வாலிபர்களாக இருக்கும் பொழுது நான் செய்த கிரியைகளையும் ஊழியங்களையும் காரியங்களையும் வயது போற நேரத்தில் செய்ய முடியாமல் இருக்கலாம், அது வாஸ்தவம் தான். ஆனால் வயதான நேரங்களிலும் வயசு போற நேரங்களிலும் என்னால எதை செய்ய முடியும் அல்லது என்னால எவ்வளவு செய்ய முடியும்? தத்துவத்தை தன் காலத்தில் தன் கனி, அங்க சொல்லப்படுது இலையுதிரா மரம் அப்படின்னு அர்த்தம் என்ன? கனி கொடுக்கிறதுக்கு அவங்க காலமே இந்த விண்டர் சமர், அதுக்கு தான் சமருக்கு பச்சையா நிக்குது காய்க்குது, விண்டருக்கு எல்லாத்தையும் கொட்டிட்டு கம்பு தடியுமா இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் விண்டர் வர வேணுமா? நல்லா இருக்கும் பொழுது, சுகமாக இருக்கும் பொழுது, எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஏதாவது செய்யணும் துடிப்பு ஓடுறது செய்ய, ஆனால் ஏதாவது காரியங்கள் பிழைச்சு விட்டால் அல்லது பிரச்சனை அல்லது கஷ்டங்களோ நெருக்கடிகளோ துன்பங்கள் வந்துட்டா எல்லாத்தையும் நாம போட்டுட்டு அம்போடுறோம். அதனால் இலையுதிரா மரம் போல் இருப்பான் என்ற அர்த்தம் என்ன? தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தனியாவில் இருந்து எரிசலேமுக்கு வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிட்டு தூரத்தில் பார்த்தாலும் ஒரு அத்திமரம், அதே கவனி அதை யோசிக்கிறேன், பார்த்தா பச்சையா இருக்கு, குழு குழண்டு இருக்கு, ஆண்டவருக்கு பசிச்சுது. தூரத்தில் பார்த்தா அந்த மரத்தை பார்த்தா அதுல கனி இருக்குமா போல தோணுது, அப்படி இல்லாட்ட போயிருப்பாரு. அந்த மரத்துல கனி இருக்குமா போல தோன்றபடியத்தானே அந்த மரத்தை நோக்கி போனார். அந்த மரத்துல கனியே இல்லாத இருக்கும் தெரிஞ்சிருந்தால் அவர் அப்படின்னா போயிருக்க மாட்டார் இல்லையா? ஆகவே அதுல கனி இருக்கிறது போல காட்சி அளித்தது. அத கிட்ட போய் பார்த்த போதோ அதுல கனி இல்லை. அந்த கவனிங்க, தூரத்துல பார்க்கும் பொழுது கனி இருக்கிறது போல காட்சி அடிக்குது, பட் கிட்ட போய் பார்த்தா தான் உண்மை புரியுது. இதுல ஒரு அளவான காரியம் இருக்குது, ஒரு அளவுக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நான் நம்புறேன். மாசத்துல ஒரு தடவை அல்லது வாரத்துல ஒரு தடவை நாம சந்திக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் நல்லவர் போல நாம காட்சி அளிப்போம். ஆனா நாள்தோறும் வீட்டில் இருக்கிறோம் பாருங்க, வீட்டில் நம்ம குறிச்சு என்ன சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்க்க, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தான் நெருங்கி இருந்து பார்க்குறாங்க. அநேக மக்கள் பெற்றோர் நாம் என்ன நினைக்க தெரியுமா, ஆ பிள்ளைகள் தான். ஆனால் அப்படி சொல்லட்டுமா, நாம் செய்கிற காரியங்கள், நாம் கதைக்கிற கதைகளும், நாம் செய்கிற காரியங்களும் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுது. நாம் ஏதோ ஒன்றை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறோம், அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம். சொல்ற தேவசுலே, நாம் எண்ணத்தை வீட்டில் செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்பாக தகாத வார்த்தைகளை பேசுறது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறது, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றும் பேசாமல் இருப்பார். ஆனால் அவங்க உள்ளத்தில் அவைகளை ஆழமாக பதி, பிற்காலத்தில் பிற்பாடு நாம் அவங்களை திருத்த முடியாமல் போயிடும், மாற்ற முடியாமல் போயிடும். ஆகவே வீட்டில் தான் தெரியும், ஏன்னா அங்கே தான் நாம் வாழ்கிறோம், நம்முடைய வாசஸ்தலம் அதுதான், நாம் தாவரிக்கிற தாவர ஸ்தலம் அதுதான். அப்போ கிட்ட இருந்து நெருங்கி பார்க்கும் பொழுது தான் வீட்டில் தான் என் கனி எப்படி இருக்கு. இப்போ சேச்சில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்னை பார்த்து பிரைசில் பாசர் பாசர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் சரி சொல்லாட்டதுன்னு அது வேறு. ஆனால் வீட்டில் கிட்ட இருக்கிறவர்கள், என்னோட நெருங்கி வாழ்கிறவர்கள், என்னை பார்க்க நெருங்கி பார்க்குறவர்கள் என்னை குறித்து அல்லது உங்களை குறித்து என்ன சொல்லுவார். தூரத்தில் பார்க்கும் பொழுது கனி கொடுக்கிறது போல இருக்குது, இருக்குவா போல, ஆனால் கிட்ட போய் பார்த்தா கனி இல்லை. இப்போ ஆண்டவருக்கு ஏமாற்றம், எஜமானனுக்கு ஏமாற்றம் கொடுத்த அத்திமரம் முடிவு என்ன என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது தேவையில்லை, ஒரு தெய்வீக சுபாவம் நம்முடைய வாழ்விலே காணப்படும். சரி, நான் சேர்ச்சில் இருந்தாலும் சரி, நான் உங்களை முந்தி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், திரும்பும் அதை திரும்பது எனக்கு கணக்கு தெரிய தெரிஞ்சுதான் சொல்கிறேன், சொல்றது பொருத்தமாக இருக்கும். பாச யோங்கிச்சோட குறித்து அவருடைய புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து நான் தனியே இருந்து சிறு சென்று சிரிச்சேன். அது என்னென்னா, பாச யோங்கிச்சோட ஒய்ஃப் ஒரு நாள் பாசரை பார்த்து சொன்னாங்களா, என்னங்க நாம் எல்லாரும் போய் சேச்சிலேயே இருந்துரும், வீட்டில் இருக்காமல் சேச்சிலேயே போய் இருப்போம்னு சொன்னேன். இவருக்கு புரியலை, அழகான வீடு நமக்கு இருக்குது, இதை விட்டுட்டு போய் சேச்சில் என்னத்துக்கு. அப்போ அவங்க சொன்னாங்களா, மனைவி பாஸ்டரை பார்த்து புருஷனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சேச்சில் பார்த்தா தேவதூதம் போல இருக்கிறீங்க, வீட்டில் பார்த்தா பிசாசு போல இருக்கிறீங்க அப்படின்னு. யார் சொன்னது? மனைவி. அவள் யார்? போதா, புரியுது. அருமையான தேவோட பிள்ளைகளே, நெருங்கி நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி, கிட்ட இருந்து நம்மளை பார்க்க, அல்லது நாம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோமே, நாம் வேலை செய்கிற இடத்துல நம்மளை குறித்து நம்முடைய கோபுக்கு சேர்த்து சொல்லுவார், எப்படி நாம் அவங்க நடந்து கொண்டோம், எப்படி அவங்க நாம் பிஹேவ் பண்ணுறோம். ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் யோசி, நம்ம என்னத்துக்கு தெரிந்து கொண்டார், கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி. ஆகவே நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக தெய்வீக சுபாவங்கள், காலம் போக போக போக, நாட்கள் போக போக, வருஷங்கள் போக போக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி காணப்படும். வேத வசனத்துக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளதை நாம் முயற்சி செய்யணும். அதுக்கு தான் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவை நாம் கேட்கிற சத்தியங்கள், நம்ம வாசிக்கிற சத்தியங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விடுதலையாக்குவோம். நான் தான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேனே, ஒரு மனிதன் பார்க்கிறதும், ஒரு மனிதன் கேட்கிறதும், ஒரு மனிதன் வாசிக்கிறதும் அவருடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் பார்க்கிறது, நாம் கேட்கிறது, நாம் வாசிக்கிறது, இந்த மூன்றும் நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது சிலருக்கு புரிகிறது. இதை நான் உங்களுக்கு வெட்டு வெளிச்சமாக சொல்ல விரும்புவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேபம் பார்க்க, என்ன சொல்றது, அட்வர்டைஸ்மெண்ட், வேபம், விளம்பரம், உங்களுக்கு தெரிந்தானே, அந்த விளம்பரத்தை போடுறது பின்னணி என்ன, என்னத்துக்காக விளம்பரம் பண்றாங்க, ஜனங்களை கவருவதற்காக, தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஜனங்களுடைய கவனத்தை கவர்ந்து அந்த பொருட்களை வியாபாரம் செய்வதற்காக வியாபாரம் பெருக விளம்பரம் செய்கிறார்கள். அப்ப அந்த 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 வியாபம் வந்து மனுஷர்களை கவர்ந்து ஒரு பக்கமாக இழுக்கிறது. அதை குறித்து சிந்திக்க, அதை பார்த்து நாம யோசித்து அதை வாங்கவோ செய்யவோ அல்லது போகவோ ஏதோ ஒரு விதத்துல நம்மை தூண்டுது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோமோ எனக்கு தெரியல. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எண்ணத்தை பார்க்கிறோம், எண்ணத்தை கேட்கிறோம், எண்ணத்தை வாசிக்கிறோம், இவைகள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு போகட்டும். ஆகவே நன்னே கவனித்துக் கொள்ளுங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உலக தோற்று முதல் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டோட பெரிதான கிருபை ஸ்தோத்திரம். நாம் 15:16 நாம் பார்க்கிறோம், நாம் கனி கொடுக்கும்படியும் நம்முடைய கனி நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு. ஆகவே நம்முடைய காலங்கள் போக போக தெய்வீக சாவைகள், அதாவது கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே தட்டி சபை மெயின் டாக்கெட் இன்னவல்லாய் நன்றாக கவனிங்க, மற்றதெல்லாம் அடுத்தது டாக்கெட். அதாவது பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் என்னவென்றால் தன்னுடைய குமாருடைய சாயல். மறந்துடக்கூடாது. ஸோ நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். தயவு செய்து மனதில் வச்சு நான் மாறணும். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன், ஆண்டவர் என்னை மாற்றுங்க. யாராவது நீங்க சொல்ல முடியுமா நான் மாறி விட்டேன் என்று? அப்படி சொன்னா நாம அறிய வேண்டிய அளவுக்கு அது அறியல, நாம மாறிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர், ஆண்டவரே என் சுபாவங்களை மாற்று, என் மாமிச சாயைகள் மாறணும். இந்த கத்தோலிக்க மதத்தில் சொல்லுவாங்க சாவான பாவம் சென்ம பாவம்னு சொல்லுவாங்க. சென்ம பாவம் என்றால் மன்னிக்கப்படக்கூடிய பாவம், சாவான பாவம் என்றால் மன்னிக்கப்படாத பாவம். அருமையான தேவத்தை குறித்து வேதம் சொல்லுது, ஆனால் அது வேற வார்த்தைகளில் பாவிக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, காலங்கள் போக போக நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறணும். நம்முடைய இனி சொல்ல போனால் இந்த வேர்டை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, நம்முடைய பிறவி குணங்கள், நம்முடைய பிறப்பால் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாமிச சாயல், அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே மாறணும். ஒன்றும் மனதில் வச்சுக்கொள்ளணும், என்னால் என்னை மாற்றவே முடியாது, உங்களால் உங்களை மாற்றவும் முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் சுபாவங்கள் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் ஒளிந்து போகுன, எல்லாம் புதிதா. இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறோம், என்ன வியாக்கியம் கொடுக்க போறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்னுடைய சுபாவங்கள் மாறணும், அப்பொழுதுதான் நான் புது சிருஷ்டியாக இருக்க முடியும். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம் திரும்பினாலும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிதியோட சேனை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை, மறுக்கிறதுக்கு இல்லை மறைக்கிறதுக்கும் இல்லை. அப்ப நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்காக இயேசு நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கின்ற அளவுக்கு நாம் வாழ கற்றுக்கொள்ளும் ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக சாயல் சுபாவம் நம்முடைய வாழ்விலே காணப்படணும். ஒன்று நிச்சயம், நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், நாம் என்னை சேர்த்த எல்லாரும் குறைவுள்ளவர்கள், ஆனால் நாம் மாறணும், மாறணும். இதுக்குத்தான் நாம் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கோம். நாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றுமப்பா, கத்தாவே என்னை மாற்றும், நீர் விரும்புகிற அளவுக்கு என்னை மாற்றும் என்று எத்தனை பேர் நாம் ஜெபம் பண்ணுறோம்? யோசித்துப்பார். ஏன் சொல்கிறாரு, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறார், அப்பத்தை கேட்டால் கல்லை தர மாட்டேன், மீனை கேட்டால் பாம்பை தர மாட்டேன்னு ஏன் சொல்கிறாரு? அப்ப நாம் என்னத்தை கேட்கிறோம்? ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றுங்கப்பா. அதை நான் அவங்க சொல்றேன், நம்ம எல்லாட்டும் ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியாது, ரெண்டு பாட்டு பாடுவோம், சோதனை பண்ணுவோம், அன்றாட நம்முடைய வளமும் ஒரு லிஸ்ட், மனம் மல்ல மலன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தை பிதாவை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடும். ஆனா நாம ரியலைஸ் பண்றேன், நாம அமர்ந்திருந்து நம்மை உணர்ந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அல்லது பலிபிடத்துல வைக்கிறது இல்லை. சர்வாங்க தகன பலியை குறித்து பலியேற்பாட்டில் நாம படிக்கிறோமே. அருமான தேவட பள்ளி சர்வான தகன பலி எப்படிப்பட்ட தெரியுமா? முதலாவது அந்த ஆட்டு சர்வாங்க தகப்பலியாக ஒப்புக்கொள்ள ஆட்டு முதலாவது தோல் இருப்பார். ரெண்டாவது அதை சந்து சந்தாக துண்டிப்பார். அதுக்கு பிற்பாடு அதை பலிபிடத்தில் வைப்பார். எது சர்வாங்க? நாமும் ஆண்டவருக்கு நம்மை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய சுபாவங்கள் தோல் உரிக்கப்படணும், நம்முடைய பழைய காரியங்கள் அகற்றப்படும். இதை திரும்ப திரும்ப நான் உங்களை சொல்றேன், எனக்கு சேர்த்துதான் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி நாம் இருந்தால் ஆண்டவர் கூட நம்ம மாற்ற முடியாது. நான் மாற வேணும் ஆண்டவரே, என் சுபாவம் மாறணும், தெய்வமே என்னை மாற்றுங்க, நான் உம்முடைய சாயலாக மாறணும், உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், உம்முடைய வருகையிலே நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, துக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றுங்கப்பா, நான் மாற விரும்புகிறேன். இந்த ஜெபம் தயவு செய்து உங்கள் அன்றாட ஜெபத்தில் வரட்டும் என்று கத்திரிக்கல அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நானும் அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னை மாற்று, நான் மாற விரும்புகிறேன். ப்ளீஸ் சேஞ்ச் பண்ண, இன்னும் நாம் மாறணும், மறந்துடும், சிவம் பண்ணுவோம். முதலாவது கிரியோட சேனை தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை. ரெண்டாவது நாம் கிரியோட சேனை குறித்து பார்க்கும் பொழுது அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேனையாக இருக்கு. முதலாவது கிரியோட சேனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை. ஏனென்றால் நான் எவனை முன்குறிக்கிறேனோ அவன் மாத்திரம் உன்னோடு கூட வர. ரெண்டாவது கிரியோட சேனை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சேனை. அருமையான தேவட்ட பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், கிரியோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யுத்தத்துக்கு போகிறது முதல் அதை பார்த்தா யோசிக்க வேண்டியிருக்குது. அங்கு எதிரிகள் திரள் கூட்டமாக யுத்த ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த 300 பேர் கையில் ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்களை எதிர்க்கணும், ஆனால் கிரியோட சேனையில் ஒரு ஆயுதமும் கிடையாது. அவருடைய கையில் இருந்த ஆயுதம் என்னாம தெரியுமா? ஒரு பானை, ஒரு தீவட்டி. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பானையாலும் ஒரு தீவட்டினாலும் ஒரு படையை ஜெயிக்க முடியுமா? அதுக்கும் ஒரு 300 பேரை வச்சு ஒரு படையை ஜெயிக்க முடியுமா? அருமையான தேவட்ட பிள்ளைகளை நன்றாக விளக்கிக் கொள்ளுங்க. யுத்தத்துக்கு வியூகம் வகுத்தவர் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர். நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள். யுத்தத்துக்கு ஆட்களை தெரிந்து கொண்டதும் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர். நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள். யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைவனை, ஒரு தளபதியை தெரிந்து கொண்டதும் தேவனாகிய கர்த்தர், கிரியோனை. சோ இப்படி பார்த்தால் மொத்தத்திலே யுத்தத்தை நடத்தினது தேவனாகிய கர்த்தர் என்று நம்ம விளைய கொள்ளக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆகவேதான் நாம் விபத்தத்தை பார்க்கிறோம், வேதத்தில் அங்காங்கு பார்க்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்துக்கு முன்பாக ஒரு வாலிபன், வாட்டசாட்டமான அந்த அந்த பராக்கிரம சாலிக்கு முன்பாக ஒரு வாலிபனாக நின்ற அந்த தாவீது சொன்ன வார்த்தை, யுத்த களத்திலே நின்று கோலியாத்துக்கு முன்பாக நின்று அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருன்னு சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் நான் முதல் நான் சொன்னேனே, இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பல இடங்களிலே தேவன் யுத்தத்துக்கு வியூகம் வகுத்து கொடுத்ததை பார்த்து படித்து யோசித்து ஆச்சரியப்படுகிறேன். யோசனை பார்த்து என்கின்ற ராஜா தன் எதிரிகளுக்கு முன்பாக யுத்தம் பண்ணும் பொழுது, யுத்தம் பண்ண போன பொழுது அவன் செய்தவேன் என்ன தெரியுமா? படைக்கு முன்பாக துதிக்கிற ஒரு சேனையை, துதிக்கிற ஒரு கூட்டத்தை ஆசாரி கூட, துதிக்கிற ஜனங்கிட்ட கையிலே துதிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்து துதிச்சு பாடி பாருங்க. யுத்தத்துல முன்னுக்கு என்ன போகுது பாருங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம யோசிக்க தோணுது இல்லையா? அங்க ஏராளமான படை வந்து நிக்குது, லட்சக்கணக்கில் ஆயுதங்களோட போர். ஆனா இங்க பார்த்தா யோசிச்சு பார்த்த படைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் பாட்டு பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி நடந்ததுன்னு. இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை துதிக்க அங்கு எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொன்ன பார்க்கிறோம். கிதியனுடைய யுத்தத்திலும் இதான் நடந்திருக்கிறது. இவர்கள் தீவட்டியை எடுத்து பானையை உடைத்து கத்தருடைய பட்டயம், கிதியனுடைய பட்டயம் என்று சொன்ன போது அங்கு என்ன நடந்திருக்கிறது? மீதியான ஒருவருக்கு ஒருவர் தாங்களே வெட்டுண்டு விழுந்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கிதியனுடைய சேனை அர்ப்பணிக்கப்பட்ட சேனை என்று எப்படி நான் சொல்றேன் என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்னடா ஆண்டவர் சொன்னாரு, பானை இடுனா பானை எடுப்பாங்க. ஆண்டவர் யுத்தத்துக்கு பானை என்னதுக்கப்பா? இப்படி நாம் அவங்க புத்தி, தங்க புத்தினால யோசிக்கல. எடு என்றா எடுப்பாங்க. பானை எடு எஸ்லோ, தீவட்டி எடு. ஆண்டவர் தீவட்டியா? எடு தீவட்டிய. சரி, இப்ப நெல்லு நடுகிறவில் மூன்று படியா, 300 பேரை மூன்று படியாக வகுக்கிறான். வகுத்துட்டு நாடு இரவில் சொல்றா, நான் செய்யறபடி நீங்க செய்யுங்க, செஞ்சு போட்டு கத்தருடைய பட்டம், கிரியோட பட்டயம் படி சொல்லுங்க. இப்ப யுத்தம் நடக்கிறதுக்கு இதுதான் வியூகம். அப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் பானை எடுத்து, ஐ மீன் தீவட்டிகளை எடுத்து பானையை உடைத்து கத்தருடைய பட்டயம், கிரியோடைய பட்டயம் என்று சொன்ன போது அங்கே யுத்தம் நடக்கிறது. வந்தவர்களுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு வெட்டொன்று விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறது. என்ன பானை ரெண்டா எடுப்பார்கள், தீவட்டி ரெண்டா எடுப்பார்கள், கர்த்தருடைய பட்டயம், கிரியோட பட்டயம் சொல்லுவார்கள். இது எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய நோக்கத்துக்கும் கர்த்தருடைய யுத்த வியூகத்துக்கும் தங்களை அர்ப்பணித்தார். 300 பேரை கொண்டு எப்படி இவர்களை ஜெயிக்கிறது என்று அவர்கள் யோசிக்கல. பானையை கொண்டு எப்படி ஜெயிக்கிறது, தீவட்டியை கொண்டு எப்படி யுத்தம் செய்யறது எல்லாம் அவர்கள் யோசிக்கல. தேவன் சொன்ன காரியத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு யுத்தம் பண்ணுகிற அந்த வியூகத்துக்கு அந்த 300 பேரும், கிதியோன் உட்பட அத்தனை பேரும் அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் சொல்ல சொல்ல அதை செய்தார்கள், யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். நான் சொல்ற கேளுங்க, ஒரு சேனைக்கு, இதை குறித்து நேரம் போது சொல்ற கேளுங்க, ஒரு சேனைக்கு அல்லது ஒரு இராணுவத்துக்கு அர்ப்பணிப்பு அவசியம், அவசியம், அவசியம். சரி, உலக பிரவணமாக நான் விளையங்கப்படுத்தினேன், கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு இந்த 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 தேசங்களிலே ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு படை இருக்கு, ஆயுதப்படை. அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தளபதி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மிலிட்ரி லீடர், அந்த கமாண்டர் என்ன சொல்றானோ அதுக்கு இந்த சோல்ஜியர்ஸுக்கு எந்த வார்த்தையும் கதைக்கல. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கரி அவுட் பண்ண வேண்டியது. உக்ரைன்ல பாருங்க என்ன நடக்குது. உக்ரைன் பிரசிடென்ட் சொல்றார், நாள் தோறும் 100-200 சோல்ஜியர்ஸ் மடிகிறார்கள் யுத்தத்தில். ஏன் சாகிறார், ஏன், ஏன் நோக்கம் என்ன? தங்கள் தேசத்துக்காக யுத்தம் பண்ண தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்கள் இன்னும் உயிரையும் கொடுக்கிறார். தேசத்துக்காக, மண்ணுக்காக, தேசத்துக்காக தங்களை அர்ப்பணித்து விதைக்கப்படுகிற அர்ப்பணிப்பு. இதை வைத்து நாம் யோசிக்கும் பொழுது, அருமையான தேவடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்குமாக இருந்தா நம்ம நாட்டிலே மாதிரி நடந்தது, அதை சொல்ல வரும்போது உங்களுக்கு தெரியும். அருமையான தேவடைய பிள்ளைகளே, மண்ணுக்காக தங்களை அர்ப்பணிக்க முடியுமாக இருந்தால், விண்ணுக்கடுத்த காரியங்களுக்காக, தேவனுக்கடுத்த காரியங்களுக்காக நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை யோசித்து பாரு. இப்ப என்ன கவனிங்க, சொல்ல வர கேளுங்க, தயவு செய்து பிளீஸ். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள், மறுக்கிறதுக்கு இல்லை, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உலக தோற்றம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு அவசியம், அவசியம், அவசியம். அருமையான தேவோட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு, we have to dedicate our life unto God. அருமையான தேவோட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் தங்கள் வாழ்வை தங்களுக்கென்று வாழாமல், எனக்கு சேர்த்து தான், வித் ஓபன் ஹார்ட் கத்தருக்கு முன்பாக நான் சொல்லுவேன். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் தங்கள் வாழ்வை தங்களுக்கென்று வாழ்ந்து செலவழிக்கிறதுக்கு யோசிக்காமல், தங்களை தெரிந்து கொண்ட தெய்வத்தை, தங்களை ரட்சித்துக் கொண்ட ஆண்டவர் இயேசுவுக்கு முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களை அறைகூவி அழைக்கிறேன். அறைகுறையான ஒரு அர்ப்பணிப்பு வேண்டாம். அறவாசி உலகத்துக்கு, அறவாசி ஆண்டவருக்கு, அல்லது அறவாசி வாழ்வு எனக்கு, மிகுதி வாழ்வு ஆண்டவர் இயேசுவுக்கு என்று, இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்கவே இருக்காது, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். உண்டு. அடுத்து ஊழியம் செய்கிறவங்க, அது அடுத்து. இதை குறித்து விரிவாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம். ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படியும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்கிறதோ கேட்காவிடுறதோ இட் இஸ் அப் டு யூ. பட் நான் எடுத்து சொல்வேனே, எனக்கு ஒரு கடமை இருக்குது, என் மனசில் ஆண்டவர் தர்றது நான் சொல்லிடுறேன். ஆகவே ஊழியத்துக்கென்று ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கென்று, கர்த்தருக்கென்று தங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு என்கின்றது நன்றாக விளைக்கொள்ளுங்க, ஊழியத்துக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனோ, ஒரு மனுஷியோ, அவருடைய வாழ்விலே எப்பொழுதும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதி என்ற நிலைமை இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போகட்டு சொல்லுமா, நம்மினா நம்ம ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள. அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களை, அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார் என்று சத்தியத்தின்படி நான் சொல்கிறேன். ஆதாரம் அர்ப்பணிக்கப்பட்ட 300 பேரை கொண்டுதான் தேவன் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய திட்டத்தை, யுத்தத்தை நிறைவேற்றினான்னு சொன்ன பார்க்க. 32,000 பேர் இருந்தார்கள் தான், ஆனால் அந்த 300 பேரும் ஆண்டவர் தங்களை சித்தத்துக்கு, நோக்கத்துக்கு அர்ப்பணித்தார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணியிருக்கோம்? இன்றைக்காவது நாம் நம்முடைய ஜெப நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்றைக்காவது நாம் சொன்னதுண்டோ, ஜெபித்ததுண்டதோ, அப்படி மன்றாடினது உண்டோ, அல்லது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்ததுண்டோ? இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, இன்னைக்கு சில தேவனோட பிள்ளைகள் நாம மனதுல என்ன நினைச்சிருக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு சில பேரை கூப்பிட்டு சில காரியங்களை சொல்றதுக்கு விருப்பம் இருக்கு. கடவுளுக்கு முன்பாக மாய் மாலம் இல்லாம உள்ளதை உள்ளபடி சொல்றேன். கடவுள் அறிவார். சபையில் இருக்க ஒரு சிலரை கூப்பிட்டு நேரம் ஒரு சில காரியங்களை சொல்றது மனதுல விருப்பம் இருக்கு. ஆனால் சொன்ன என்ன நடக்கும் எனக்கு தெரியும். அவைதான் நான் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவத்தில் ஜெபிக்கிறேன். மன்றாடு ஒருவரும் ஆண்டவருடைய அழைப்பையும் ஊழியத்தையும் விட்டு விலகிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்கின்ற ஸ்தானத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. இந்த உலகத்தால ஏமாற்றப்பட்டு போய்கூடாது. இந்த உலக காரியங்களிலே சிக்குண்டு போய்கூடாக்கூடாது. இந்த உலக காரியங்களை தங்களை விட்டு கொடுத்து அல்லது விட்டு போடக்கூடாது. ஊர்ல போறீங்களா போங்க, நல்லது. ஆனா எப்படி நீங்க போறீங்களோ அப்படி நீங்க திரும்பி வரணும். போற இடத்துல அதை இதை பார்த்து நம்முடைய இருதயம் அங்கலாய்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுக்கு நாமளும் மற்றவர்களை போல வாழ்றதுக்கு அவர்களை போல நானும் வாழ்ந்தால் என்ன, அவர்களை போல நானும் செய்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் சொன்ன அப்படிப்பட்ட எண்ணங்களை விருப்பங்களை உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டு வந்து அவைகளை சுமக்கிற சுமைதாகிகளாக நாம மாறிடாதபடி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனுடைய பிள்ளைகளுக்களே ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு அவசியம் அவசியம் அவசியம். எனக்கு சேர்த்துதான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தவர்கள் முதலாவது அர்ப்பணிக்கணும். இரண்டாவது அந்த அர்ப்பணிப்பை விட்டு விளையக்கூடாது. நான் முதல் சொல்ல வந்த காரியம் என்னவென்றா, சிலர் நம்முடைய மனதில் நான் சொல்ற காரியம் கூட மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லுங்க. தேவன் அறிவார். சிலர் நம்முடைய மனதில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஓரளவுக்கு தேவனோடு வாழ்ந்தால் போதும், திஸ் இஸ் இனாஃப், திஸ் மச் இஸ் இனாஃப், இவ்வளவு நேரம் ஜபிச்சா போதும், ஒரு அதிகாரம் என்னோ வாசிச்சால் போதும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் வந்து விட்டால் போதும். பார்வோன் மோசே பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அதிக தூரமாய் போகாது. இன்னைக்கு பிசாசுக்கு ஒப்பா இருக்கிற பார்வோன் நம்முடைய மனதில் விதைக்க பார்க்கிறா, அதிக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக ஆழமாக போகாதே, இது போதும், இவ்வளவு போதும், ஒரு வரம்ப வச்சிடறோம், இடிச்சுனா இது போதும், நானா வளர்ந்துட்டேன், இது போதும், இப்படி இருந்துட்டு கண்ண முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சன்னிதானத்தின் சொல்றேன், தேவனுக்கு தேவனை நெருங்கிறதுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் வரம்பு வையாது. உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு போதும் போதும் என்று சொல்லுங்க, இட் இஸ் இனாஃப் இனாஃப். ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு போதாது, போதா. இந்த கடவுளுக்கு முன்பாக சொல்றேன், இன்றைக்கும் என்னுடைய கூக்குரல் தான், என்னுடைய உள்ள கதறும். நான் ஒரு ஊழியக்காரன் தான் பல வருஷம். ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கடலுக்கு முன்னாடி சொல்றேன் கேளுங்க, திறந்திருந்தோடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்லைங்க. அதான் ஆண்டோட சமூகத்தில இருந்து நான் எத்தனையோ நாட்கள் நான் ஆண்டோடத்துல மன்றாடுறது, நான் செய்யற ஊழியத்துல எனக்கு திருப்தி இல்லைங்க. நான் மாய்மாலமா மிகப்படுத்தி சொல்ல கடலுக்கு உண்மையா சொல்றேன், நான் ஏதோ செஞ்சிட்டேன்ற ஒரு திருப்தி எனக்குள்ள இல்லவே இல்லை. கடவுளே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா முடியும், அப்படியெல்லாம் அங்கலாய்ப்பு இருந்த ஆண்டோட சமூகத்தில். இன்னும் என்னாலே என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே, உமக்காக என்னத்தை நான் செய்ய முடியும், கர்த்தாவே எனக்கு உங்களுடைய வழிகள் எனக்கு போதியும், உங்களுடைய பாதைகள் என்னை காட்டும். இப்படி ஆண்டவரது ஜெபிக்கூட கடவுள் கும்பாக பொய் சொல்லல, மிகப்படுத்தல, அல்லது ஒரு முகஸ்துதிக்காக, அல்லது நான் ஏதோ பக்தி உள்ளவன் ஒரு ஊழியக்காண்டு உங்களுக்கு நான் மிகப்படுத்தும் சொல்லல. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் எனக்கு திருப்தி இல்லை. ஒன்று எனக்கு நன்றாக தெரியும், நான் மறிக்கும் வரைக்கும் இந்த ரெண்டு காரியத்திலும் எனக்கு திருப்தியை வர அதுக்கு நல்லது. நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு நான் ஜெபிக்கிறது எனக்கு போதாது. நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறேன், ஆனா அது எனக்கு போதாது. அதுல அதுல நான் ஒரு நிறைவாக இன்னும் ஒரு ஊழியத்தை ஒன்று செஞ்சு முடித்தா இல்லை போதா. சபையை குறித்தும் ஒரு திருப்தி இல்லை. வினவாய் லிசனுமே, பயிர்களாக இருந்து களைகளாக மாறி போறதுக்கு இடம் உண்டு. நான் சொல்றத கொஞ்சம் சிந்தி, நீ எல்லாம் அறிவிப்பு சிந்திக்கிற ஆற்றவுள்ள. பயிர்களாக இருந்து களைகளாக மாறி போறதுக்கு இடம் உண்டு. ஏனென்றால் பயிரோடு சேர்ந்துதான் களைகளும் வளரும். எல்லா சபைகளிலும் இது இருக்கும். பொதுவாக பொதுவாக எல்லா சபைகளிலும் கடவுளை. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு காரியத்தை சிந்தித்து யோசித்து ஆச்சரியப்பட்டேன். அது என்னென்றால், செம்மறியாடும் வெள்ளாடும் சேர்ந்து மேயுமா? எப்படி செம்மறியாடும் வெள்ளாடும் சேர்ந்து மேயுமா? சில நேரத்தில் நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மேய்ப்பதுக்கு தெரியும் எது வெள்ளாடு எது செம்மறியாடு. மற்ற 25 அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, வெள்ளாடு இடப்பக்கத்தில் செம்மறியாடு வலப்பக்கத்தில் மெய்ப்பெண் பறிக்கிறார். வலப்பக்கம் இடப்பக்கம், இடப்பக்கத்தில் இருக்கிற வெள்ளாடுகளை பார்த்து சொன்னார், அங்கே அழுகையும் கட்படி பட்கடிப்பு. வலப்பக்கத்தில் இருக்கிறவர்களை இந்த செம்மறிகளை பார்த்து சொன்னார், வாருங்கள் உங்கள் பிதாவினாலே உங்களுக்கு இந்த ஏற்படுத்தின ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு தேவனாலே ஆசை. அருமையான தேவட பிள்ளைகளை திரும்பவும் நான் சொல்றேன், வெள்ளாடும் செம்மறியாடும் சேர்ந்து வாழும், வித்தியாசம் காண்றது கடினமாக இருக்கு. அதுபோல பயிர்களாக இருந்து களைகளாக மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண சொல்லட்டுமா, களைகள் பயிராக வாய்ப்பில்லை. அளவலை களைகள் ஒருபோதும் பயிராக முடியாது, ஆனால் பயிர்கள் களைகளாக மாறுறதுக்கு இடம் இருக்கு. அது சொல்றது சிந்தித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவட பிள்ளைகளே, ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம், அவசியம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்க போறீங்க, யாருக்கு அர்ப்பணிக்க போறீங்க, அல்லது நாம் இப்படியே இருந்துட்டு போயிருந்த அர்ப்பணிப்பின் ஆழம் தன் சுய விருப்பத்துக்கு மறிக்கிறது. இதைத்தான் மரியாதை வாழ்வில் நாம் பார்க்கிறோம். தன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து சிந்திக்கொண்டிருந்த மரியாளுக்கு தேவந்தது சொன்ன வார்த்தை என்ன, நீ கற்பவதி அவாய் குபாடைப்பட்ட. உடனே அவள் சொன்ன வார்த்தை என்ன, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்படி வார்த்தை பண்ணியிருக்க அடிமை அர்த்தம் என்ன, தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க என்னை சேர்த்து சொல்லுவேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, தயவு செய்து ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அது மாத்திரமில்லை, எந்த பொறுப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, எந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ, அதை நிறைவேற்ற முழுக்க முழுக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். மற்ற காரியங்கள் ரெண்டாவது, இது தேவனுடைய காரியம் முதலாவது. முதலாவது தேவட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனி நல்லாய் அர்ப்பணி. இல்லை அப்படிதான் இருக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் ஒன்று செய்யலை, செய்யலை. பட்டு நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். கத்தர் சார் முடிக்க போகிறேன். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, முதலாவது கெதியோட சேனை தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை, ரெண்டாவது அர்ப்பணிக்கப்பட்ட சேனை, மூணாவது சேனை என்றால் என்ன சேனை, அது யுத்தம் என்ன போராடணும். கெதியோட சேனை போராடுகிற சேனை, யுத்தம் பண்ணுகிற சேனை. இதை குறித்து அதிகம் விவரிக்கணும் விரும்பல. நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பலையோ, அறிஞ்சீங்களோ அறியலையோ, சத்தியம் என்னவென்றால் நாம் எல்லாரும் ஒரு போராட்ட களத்தில் தான் நிற்கிறோம், ஒரு யுத்த களத்தில் தான் நிற்கிறோம். நமக்கு ஒரு எதிரி உண்டு, நமக்கு ஒரு எதிரி உண்டு. ஆகவேதான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்ற பேதுருவில் வாசிக்கும். ஆகவே எதிராளியாகிய பிசாசு எப்பொழுதும் யுத்தம் பண்றான், நமக்கு விரோதமாக எப்பொழுதும் பிசாசு யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். நம்மை சரிக்க, நம்மை விழுத்த, நம்மை சருகப்பட, தேவடைய வார்த்தைகளையும் தேவடைய சித்தத்தையும் விட்டு நம்மை புறம்பே தள்ள, அல்லது நம்முடைய அர்ப்பணிப்பை சீர்குலைக்க, அல்லது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க, அல்லது நம்ம ஒப்பு கொடுதலை கெடுக்க, எப்படி அல்லது நம்முடைய ஊழிய வாழ்வை கெடுக்க ஏதோ விதத்தில் அவர் சுத்திட்டே தெரிகிறார். அருமையான தேவடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்று நிச்சயம் என்னவென்றால், நாம் இராணுவத்தில் இருக்கிறோம். கிதியோனுடைய சேனை, நாம் தேவடைய பிள்ளைகள் இராணுவத்தில் இருக்கிறவர்கள், தேவடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட சேனை, தேவனுடைய சேனை. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறது, பிசாசு. எப்பொழுது நமக்கு அவனுடைய யுத்தம் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெயங்கொழுகிற நிபுணம், ஜெயங்கொழுகிற நிபுணம்னு வெளிப்படுத்தும் விஷயத்தை ஏழு சபைக்கும் எழுதுகிறது, ஜெயங்கொழுகிற நிபுணம். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவடைய பிள்ளைகள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவேதான் விசுவாசத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் அப்பொழுது அவனுங்களை விட்டு ஓடி போவான். ஆகவே பிசாசோடு நாம் ஒத்து போகக்கூடாது, அவனுக்கு அவன் நாம் எதிர்த்து நிற்கணும். பிசாசின் சுவாவங்களுக்கு காரியங்களுக்கு நம்முடைய மனதில் நாம் இடம் கொடுக்கும் போதெல்லாம் நாம் அவனை ஒத்து போகிறோம் என்பது அர்த்தமாக. நாம் அப்படி பிசாசுக்கு அப்படி போயிடாதபடி நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நம்முடைய மனதிலே பிசாசு விதைக்கிற விதைகள், அருமையான தேவடைய பிள்ளைகளே, பிசாசின் சாயுகள் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அதுக்கு நாம் ஒத்து போறவர்களாக இருக்கும் பொழுது நாம் பிசாசுக்கு சப்போர்ட் பண்றவர்களாக மாறிடுவோம். அப்படி செய்யாமல் பிசாசு நம்முடைய இருதயத்தில் எதையெல்லாம் விதைக்கிறானோ அவைகளை நாம் அகற்றி பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவார். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவார். ஆகவே கிதியோட சேனை, அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை, ரெண்டாவது அது அர்ப்பணிக்கப்பட்ட சேனை, மூணாவது அதை யுத்தம் பண்ணுகிற சேனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்து ஸ்தோத்திரம்.